இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு, கடைசி காலத்திலே பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். யூதா எழுதின புஸ்தகம் 1:18-19. யூதா,
கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே, இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே.
போதும். இங்கு கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்க இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. அப்ப யாரும் முதல்ல சொல்லியிருக்காங்க. அப்போ இவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, பிரிந்து போகிறவர்கள், ஜென்ம சுபாவத்தார், ஆவி இல்லாதவர்கள். அப்படின்னா இங்க துன்மார்க்க இச்சை அப்படின்னா துன்மார்க்கனுடைய ஆலோசனை வந்திருக்குது, அவனுடைய இச்சை வந்திருக்குது, அப்புறம் பரியாசக்காரர் வந்திருக்குது. இதெல்லாம் வந்து சங்கீதத்தில் நாம் பார்க்குறோம். ஆமாம், 1 சங்கீதத்தில் இருக்குது. ஏன் இப்படி வந்தாங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். ஏன் கடைசி காலத்தில் வர்றான் சொன்னார்களே, யார் சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா யார் சொல்லியிருக்காங்கன்னு? ஆ, சொன்னார்களே. பேதுருல இது புதிய ஏற்பாட்டில் இல்லை, இவங்க பழைய ஏற்பாட்டில் இருந்து எடுத்து எழுதியிருக்காங்க. புதிய ஏற்பாட்டில் எல்லாமே நிருபங்கள் தான். இல்லை, அது எங்கே யார் எப்படி சொல்லியிருக்காங்க?
ஆமாம்,
சோத்ரம். தானியேல் 12:10. தானியேல் 12:10.
அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு உடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள், துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கர்கள் ஒருவன் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள்.
துன்மார்க்க இச்சையின்படி நடப்பார்கள், துன்மார்க்கர்கள் ஒருவனும் உணரான். இந்த உணராதனால தான் நாங்கள் தனியாக போய்க்கிறோம், நாங்கள் வேலை சபைக்கு போகிறோம். இந்த உபதேசம் உங்களுக்கு பிடிக்கல? அப்படி வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போய் ஒவ்வொருத்தன் புதி புதியாக சபையை உருவாக்கி இருக்கிறோம். சிவகாசி பொட்டாசு கம்பெனி மாதிரி மெட்ராஸில் வீதிக்கு வீதி இருக்குது. அதெல்லாம் ஜென்மஸ்வாவம், அவனுக்கு இருக்கிறத பிரசங்கம் பண்ணணும். ஆவி இல்லாதவர்கள், தேவனுடைய ஆவியே இல்லை. இவனுடைய ஆவி எவ்வளோ நாள் ஊதுவான்? ஒன்றும் ஊதி ஊதி அவனுக்காச்சும். ஆமாம், அவனுக்கு சளிச்சு போயிடும். அப்படி கடைசி காலத்திலே பரியாசக்காரர் தோன்றுவார்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. தோன்றிட்டாங்க. மற்ற 7:15-20.
நல்ல தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பச்சிக்கிற ஓநாய்கள், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முள்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்கூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும், அதனால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள்.
போதும். அப்போ துன்மார்க்க இச்சையிலே நடப்பார்கள். இப்போ கனி கொடுக்குற காலம் வந்தாச்சு. பிரிஞ்சு போகிறான், நீதி செய்கிறவன் நீதி செய்கிறான். அத்திவாரத்தினால் ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள், அவைகள் துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாக இருக்குது என்று அறியுங்கள். அப்போ அத்தி மரம் துளிர் விட்டுருச்சு. எப்போ துளிர் விட்டது? 1947. அப்போ அந்த அத்தி மரம் காய் காய்க்கிறது எப்போ வருது? இப்போ காய் காய்ச்சிருச்சு. ஆமாம், எருசலேம் இஸ்ரேலினுடைய தலைநகரமாக ஆயிருக்கு. இப்போ ஆக்கியாச்சு, இந்த வருஷம் தான் ஆக்கினாங்க, போன மாதம் ஆக்கியிருக்காங்க. அது வரைக்கும் வேற ஒரு ஊர் தான் இஸ்லேமுடைய தலைநகரமாக இருந்தது. இல்லை இஸ்ரேலுடைய தலைநகரம் வேற ஒரு ஊராக இருந்தது, அது பேர் டெல் அவீவ். இப்போ எருசலேம் தான் இஸ்ரேல் நாட்டுடைய தலைநகரம். அப்போ கனி கொடுத்தாச்சு. அதே மாதிரி உலகத்தில் எல்லா பகுதியிலையும் அத்தி மரம் துளிரிடும் போது எல்லா மரமும் துளிரிடும். அத்தி மரம் கனி கொடுக்கும்போது எல்லா மரமும் கனி கொடுக்கும். இப்போ கனியை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். கிறிஸ்தவ சபைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இல்லாத பாரம்பரியம் இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவ சபைகளுக்கு இருக்குது. இயேசு கிறிஸ்து வந்தோடனே முதல் முதல் நற்செய்தி வந்தது இந்தியாவுக்கு தான். அப்படி 2000 வருஷம் பழக்கம் உள்ள ஜனங்கள் அப்படி வந்து வந்து இப்போ கனி கொடுக்குறாங்க. இப்போ சபைகளில் கனி எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சபைகளில் பரியாச ஆவி. சில சபைகளில் 10 வயசு பையன்தான் சபையை நடத்துகிறான். தாய்லாந்து திபெத் இந்த பக்கம் இருக்கிற சில ஊர்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே 7-8 வயசுக்குள்ளே இருக்கிறவன் தான் மத குரு. அந்த ஜாதியுடைய ஆச்சாரம் வந்து 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 சபைக்குள்ளேயும் பூந்துருச்சு. கேரளாவில் சபையில் சின்ன பையன் ஒருத்தன் ஆராதனை நடத்துகிறான். அதே மாதிரி மேலை நாடுகளிலேயும் இது நடக்குது. மேலை நாடுகளில் பரியாசம் பண்ணி 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 அங்கிருந்து வந்து இங்கே இந்தியாவில் சபையை கட்டினாங்க. தோமா நற்செய்தியை கொண்டு வந்தார். ஆனால் சபையில் கட்டினது யாருன்னு கேட்டிங்கன்னா, இன்னையிலேருந்து 500 வருஷத்துக்கு முன்னால் வெள்ளக்காரனுங்க இந்தியாவுக்கு வந்தானுங்க, உலக நாடுகள் எல்லாத்துக்கும் போனானுங்க. போனதில் தேவனுடைய சபையை கட்டினானுங்க. கட்டி எல்லாத்துக்கும் நல்லது சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அந்த சபைகளை கட்டி கொடுத்த நாடுகள் அங்கே இருக்கிற சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா, சபைக்கு ஜனங்கள் வராமல் அந்த சபையெல்லாம் பாழடைஞ்சு கிடக்கிறது. ஒன்றா அங்கே வந்து கிளப்பாக மாறி இருக்குது, இல்லாட்டா சாராய கடையாக மாற்றியிருக்காங்க, இல்லாட்டினா முஸ்லீம்கள் அந்த இதை இடத்த பிடிச்சிருக்காங்க. இன்றைக்கி அமெரிக்காவிலையும் ஐரோப்பாவில் நிறைய நாடுகள்லையும் சபைகளுடைய நிலைமை இது தான். இந்தியாவில் இருக்கிற சபைகளுடைய நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, கள்ளோபதேசம், ஆளுக்கு ஒரு உபதேசம். ஏன்னா கிழக்கத்திய நாடுகளுக்கு என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, உபதேசத்தில் ரொம்ப மிஞ்சினவனுங்க. ஏன்னா மகாபாரதம் ராமாயணம் இதெல்லாம் படித்து படித்து பைபிளையும் படித்தனா அந்த மாதிரி இதையும் மாற்றி 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 உபதேசம் பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காரனுங்க. அப்படி பண்ணி இப்போ பரியாச ஆவி சபைக்குள்ளே பூந்திருக்கிறது. ஆப்பிரிக்கா சில நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, சபைக்குள்ளே மந்திரம் பண்ணி தான் சபையில் ஆளுகளை வர வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறானுங்க பாஸ்டருங்க. அப்படிப்பட்ட பொல்லாதாவி மந்திரவாதிகளால் நிறைந்த ஊர் வந்து ஆப்பிரிக்கா நாடு. இன்னும் ஆண்டவர் அங்கே நல்ல ஜனங்களை தேர்ந்தெடுத்து அங்கே இருக்கிற பேரெல்லாம் ஓட்டுறதுக்கு ஆண்டவர் நிறைய ஆளுகளை அங்கே தேர்ந்தெடுத்திருக்கார். அப்படி வந்து ஊழியம் வந்து அப்படி ஆகி போச்சு. இந்தியாவில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் பரியாசம் பண்ணுறது தான், ஏன்னா ஜனங்கள் தூங்கிடுவாங்க. அதனால் ஊர்க்கதை உலக கதை சொல்லி ஜனங்களை எப்படியாவது முடிக்க வைக்கிறோம். அதனால் பைபிள் வாசனத்தை எடுப்பான், எடுத்துகிட்டு நேரம் அப்படியே வெளியே போயிடுவான். அப்படியே சுற்றி 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 இது அப்படியாது இப்படி இது இப்படி இது இப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி எல்லாத்தையும் சிரிக்க வச்சு அப்புறம் அப்படியே கொண்டு வந்து எங்கே முடிக்கிறானே தெரியாது. ஆரம்பம் வந்து இருக்காது, முடிவும் இருக்காது. ஏதாவது ஒரு பகுதியை கொண்டு வந்து இந்த கூட்டணிகள்லாம் வந்து யானையை தடவி பார்க்குறக்கு போனானுங்க. அந்த கதை பிரசங்கம் எப்படி இருக்குன்னு கேட்டால், நல்லா இருந்தது, தூக்கம் வராமல் இருந்துச்சு. அப்படி ஒவ்வொருத்தன் ஓன சொல்கிறான். அப்படி வந்து பரியாச ஆகி பூந்துருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன்லாம் கனி கொடுக்குறான், அவன் கனியை பார்த்தா இப்போ தெரிஞ்சுக்கலாம். அப்போ கனி கொடுக்கறத வச்சு இது எந்த மாதிரி கனி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 2 பேதுரு 2 அதிகாரம் 1-3 ரெண்டு பேதுரு 2 அதிகாரம் 1-3
வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வந்தித்துக் கொள்கிறார்கள். அவர்களுடைய கட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் பூசிக்கப்படும். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமாய் வார்த்தைகளை தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாரமாக வசப்படுத்திக் கொள்கிறார்கள் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது.
போதும். அப்ப கல தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அது எல்லாத்துக்கும் தெரியும். அப்படியே உங்களுக்குள்ளும் கொல்லப்போதவர்கள் இருப்பார்கள். இது என்னது, ஜனங்களுக்குள்ள கல தீர்க்கதரிசி இருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்படியே உங்களுக்குள்ளும் கொல்லப்போதவர்கள் இருப்பார்கள், இது என்ன அர்த்தம் புரிய மாட்டேங்குது. ஜனங்களுக்குள்ள இருக்கிற மாதிரியே ஒவ்வொருத்தனுக்குள்ளயும் இருப்பான் கள்ளப்போதகன், கள்ள தீர்க்கதரிசி. இப்படி வந்து ஒவ்வொருத்த ஒரு ஆலோசனை சொல்லுவான், சொல்லி தந்திரமாய் நுழைய பண்றானாம். வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக் கொண்ட ஆண்டவரை பரிதளித்து தங்களுக்கு தீவிரமான ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். அதிக தண்டனை சீக்கிரமா வர்றதுக்கு காரணம் அவன் தான் காரணம். தண்டனை ரொம்ப சீக்கிரமா வருது, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை மீறினா உடனே தண்டனை. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் ஆண்டவர் விட்டுருவார், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எல்லாமே கணக்கு தான். தேவனுக்கு விரோதமான பாவம் செஞ்சாச்சுன்னா மன்னிப்பு இல்லை, தண்டனை தான். தேவனுக்கு விரோதமான பாவம்னா எல்லாரும் நினைக்கிறாங்க தேவனை வந்து தூஷிக்கிறது மறுதளிக்கிறது, இல்லை அது இருக்குது. ஆனால் தேவனுக்கு விரோதமான பாவங்கிறது, நீங்களே தேவனுடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அப்போ சரீரத்தில் நடக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கார். இருதயத்தை பார்க்குறாரு, இவன் என்ன பண்ணுறாங்கிறத பார்க்குறாரு, எப்படி முடி வெட்டுறாங்கிறத பார்க்குறாரு, இவன் என்ன செருப்பு போடுறாங்கிறத பார்க்குறாரு, எப்படி மை போடுறான், எங்கே கட்டிங் பண்ணுறான், என்ன பண்ணுறான் அப்படின்னா பல தடவை இந்த காரியத்தை நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்களை நேசித்ததுனால நான் அதை சொன்னேன். அதை மீறி நடந்தால் ஆண்டவரை பரிசுத்தாவியை துக்கப்படுத்துகிறாங்க. பரிசுத்தாவியை துக்கப்படுத்தினா என்ன ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஆண்டவர் நம்மளையும் துக்கப்படுத்துவார். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், அவ்வளோதான். நீ என்னை துக்கப்படுத்தின, நான் உன்னை துக்கப்படுத்துவேன். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், சரீரத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். சரீரம் நேர்த்தியாக ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் அழகாக வடிவமைச்சிருக்கார். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா மாற்றல் பூட்டல் வேற போடுறியா, போடு, நீ அனுபவி, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆனால் இந்த சத்தியம் வந்து நான் இங்கே பேசுகிற வசனங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த பகுதியில் இருக்கிறோம் யாருக்கும் தெரியாது. தேவ ஆவியானவர் எனக்கு கொடுத்தார், நான் உங்களை நேசிக்கிறதுனால இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சொன்ன கீழ்ப்படிஞ்சால் உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும்போது நான் பொறுப்பு இல்லை. இதை பல தடவை நான் சொல்லியிருக்கேன், சொல்லலைன்னா எனக்கு நியாய தீர்ப்பு, சொன்னால் நான் நியாய தீர்ப்பு நான் தப்பிச்சுக்குவேன். அப்படியாக இதை அநேகர் இன்னைக்கு பின்பற்றிட்டு வர்றாங்க. இவர்கள் நிமித்தம், ஒரு ஆள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். ஏன்னா ஜாதியில் இருக்கிற ஆச்சாரம், பைபிளில் இருக்கிற ஆச்சாரம் எல்லாம் கலந்து குழப்பி அடிக்கிறது. இவன் கிறிஸ்தவனா இந்துவா என்ன ஏதுன்னு பார்த்தா ஒருத்தனுக்கு கண்டே பிடிக்க முடியாது, எல்லாத்துலேயும் வாய வச்சுக்கிறது. ஆண்டவர் நம்மளை அந்த காரியத்துக்கு அழைக்கலை, ஆண்டவர் நம்மளை வேறு பிரித்திருக்கிறார். அப்படி நம்மளை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இவங்களுக்கு என்னன்னா, இவங்க நிமித்த சத்தியமாக தூஷிக்கப்படும், பொருளாசி இருக்கும், தந்திரமான வார்த்தைகளை பேசுவாங்க, மற்றவங்களை ஆதாயமாக வஞ்சித்து வசப்படுத்துவார்கள். இப்படி இருக்கும்போது பூர்வ காலம் முதல் அவருக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயந்திராது, அவருடைய அழிவு உறங்காது. நாள்தோறும் வந்துக்கிட்டே இருக்குது, யாரும் தடுக்க முடியாது. இதுக்கு என்ன காரணம்னு பார்ப்போம். ஏன் இந்த மாதிரி வருது, என்ன காரணம்? எல்லார் மாதிரி நானும் பைபிள் படிக்கிறேன், எல்லார் மாதிரி நானும் சிந்திக்கிறேன், எல்லாத்துக்கு இருக்கிற அறிவு எனக்கு இருக்குது, நான் என்னத்தில் குறை வச்சேன்? ஆண்டவர் ஏன் என்னை மட்டும் இப்படி சோதிக்கிறாரு? நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். சிலவங்கெல்லாம் எப்படி இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே வர மாட்டேங்குது, எனக்கு மட்டும் இப்படி வந்துடுச்சு. சிச்சிக்கிறார். அது ஏன் வந்து அந்த அந்த பாவங்கள் நமக்குள்ளே வருது, என்ன காரணத்தினால ஆண்டவருடைய தண்டனை வருது அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிப்போம். ஒன்றாம் சங்கீதம் 1-6
இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்து தன் கனியை தந்து இளவு இல்லாது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காத்து பறக்கடிக்கும் மதரை போல இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமன்றங்களின் சபையில் நிலைநிற்பதில்லை. கர்த்தர் நீதிமன்றங்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும்.
அழியும். சோத்ரா. இப்போ வேதம் படிக்கிறத பத்தி வேதத்துல எழுதியிருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்தை படிக்கும் போது துன்மார்க்குடைய ஆலோசனை, அப்புறம் பாவிகளுடைய வழி, பரியாசக்காரர் உட்காரும் இடம், இது எல்லாத்திலையும் விலகி இருந்து கர்த்தருடைய வாரத்தில் பிரியமாய்ந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ பைபிள் படிக்கும் போது 3 வருவானுங்க. யார்? துன்மார்க்கிற ஒரு ஆலோசனை சொல்லுவான், பாவியுடைய வழியில் நிற்கிறதுக்கு வந்து நிற்பான், பரியாசக்காரன் வந்து நிற்பான். இவையில் 3 விலகி இருந்து பைபிள் படித்தாதான், பைபிள் படித்தா மட்டும் பத்தாது, வேதத்தில் பிரியமாக இருக்கணும், படிக்கணும், இரவும் பகல் தியானமாக இருக்கணும், அவன்தான் பாக்கிவான். அப்போது ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய வார்த்தையை வாசிக்க போனானா 3 குறுக்க வந்து நிற்பான். அப்படின்னா மனுஷனுடைய ஆத்மாவுக்கு 4 இருக்குது. தூதருடைய ஆத்மாவுக்கும் இந்த 4 இருக்குது. மனுஷனுக்கும் தூதனுக்கும் ஒரே ஆத்மா தான், ஒரே நியாய தீர்ப்பு தான். ஆனால் ஆண்டவர் தூதர்கள் என்ன மாதிரி பண்ணியிருக்காரு, 4 உருவாக்கியிருக்காரு. சிங்கமுகம், காளை முகம், கழுகு முகம், மனுஷ முகம், அதே ஆத்மா தான் மனுஷனுக்குள்ளே இருக்குது. அப்போ மனுஷனுடைய ஆத்மாவுக்கு 4 இருக்குது. எல்லாரும் சொல்லுவாங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நான் வேற மனுஷனாக இருந்தேன், எனக்கு இன்னொரு முகம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. வேத வசனம் சொல்லுது, ஒரு மனுஷனுக்கு 4 இருக்குதுன்னு சொல்லுது. மனசாட்சியில் 4 மனசாட்சி இருக்குது. அது வந்து 4 நம்மளுக்கு முகம் மாறி மாறி மாறிபட்டுட்டே இருக்கும். சிங்கம்னா சில சமயம் நம்ம தைரியமாக இருப்போம், காளைனா நம்ம சில சமயம் ரொம்ப பலமுள்ளவங்களாக இருப்போம். கழுகு முகம்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியத்தை முன்னமே அறிஞ்சக்கூடிய புத்தி கூர்மை. மனுஷ முகம்னா மனுஷ முகம்னா மனுஷனா மதிக்கிறது. நீங்க இவன் மிருகமா இருக்கும்போது மற்றவனை என்ன பண்ணுவான், அவனே ஏதோ ஒரு மிருக பேர் சொல்லிதான் கூப்பிடுவான். அப்படின்னா இவனும் அதுதான், மனுஷனா மதிக்கிறது. அப்போ இந்த மனுஷன் வந்து இந்த மனுஷன் என்ன பண்ணுன்னா, 3 தன்னுடைய பக்கமாக வச்சுக்கணும். 3 எங்கேயாவது விட்டால் ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணிடுவானுங்க. பைபிள் படிக்கும்போது இந்த மூணு பேர்த்தையும் அடக்கி வைக்கணும். அடக்கி வைக்கல என்னாகுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வருவான் பைபிள். பைபிள் என்னமோ நல்லா படிப்பான், நல்லா ஆலோசனை பண்ணி இது என்ன அர்த்தம் இது என்ன அர்த்தம் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு நிறைய ரகசியங்கள் தெரியும். வேதத்தில் இருக்கிற காரியங்கள் அநேகருக்கு தெரியும். அநேகர் படித்து சிந்திச்சு தியானிச்சு இப்படி இப்படியெல்லாம் வருவாங்க, ஆனால் எல்லாம் வரும்போது பாக்கியவானாக இருக்க மாட்டான். அதுதான் பிரச்சனையே. பாக்கியவானாக இருக்கணும்னா மற்றவங்க சொல்லணும், பரவாயில்ல சோத்திரம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கார். இவனும் நினைக்கணும், பரவாயில்ல நான் மற்றவங்களுக்கு இருக்கிற மாதிரி இல்லாமல் ஆண்டவர் என்னைய வித்தியாசமாக ஆசீர்வதிச்சிருக்கார், நான் பாக்கியவான் அவன் அப்படின்னு அவனும் சொல்லணும். அப்படி தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து தியானித்து வரும்போது இந்த மூணு பேர் இடையில எவனாவது கூட இருந்து ஆலோசனை சொல்லிகிட்டே இருந்து நாம் வாசிச்சோம்னு வைங்களா, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கூடயே வளர்ந்துட்டுருப்பான். வேத வசனத்தை வாசித்து சிந்தித்து தியானிக்கும்போது நம்ம துன்மார்க்கனுடைய ஆலோசனை கொஞ்சம் இப்படியும் நினைக்கலாம் அப்படியும் இருக்கலாம்ல, இவங்க இப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்படிங்கிறத யோசனையை நாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டு அப்படியே படித்தோம்னா தெரியாது ஆரம்பத்தில், நம்ம என்னமோ பைபிள் படிக்கிறோம் ஆண்டவர் என்னமோ ரகசியத்தை எனக்கு உணர்த்துறாரு அப்படின்னு வரும்போது அவன் கொஞ்சம் கொஞ்சம் புரிவான், ஆனால் மேலே ரொம்பலாம் ஆழமாக போய் புரிய முடியாது. இவன் தான் இடையில குக்கி போட்டு இழுக்கிறானே, நீ மேலே போகாத போகாத அப்படின்னு. அதே மாதிரி பாவிகளுடைய வழி அதே மாதிரி அவனும் வந்து என்ன பண்ணுவான், சரி வாரத்துக்கு ஒரு நாள் தான் மாதத்துக்கு ஒரு நாள் தான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு பாவியை நிற்கிற இடத்துல போயிட்டு நாமளும் நிற்கிறது. பரியாசக்காரன் இப்போ துன்மார்க்க ஆலோசனைனா எங்கேயோ ஒரு பக்கம் வந்து ஆலோசனை சொல்லிட்டு போயிடுவான், ஆனால் அந்த பரியாசக்காரன் இருக்கான் பாருங்க அவன் கூடையே வந்து
உட்காந்துக்குவான்.
ஆமாம் இவன் எங்கேயோ உட்காந்து கேட்டு வந்திருப்பான் பரியாசம் பண்ணுறத, கேட்டது நம்ம கூடயும் வந்து உட்காந்துக்குவான். இந்த மூணு பேர்கிட்ட யாருடைய யாரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம பைபிள் படித்து சிந்திச்சு தியானித்து வந்தாலும் நம்மளுக்கு பைபிள் வசனம் நல்லா புரியும், நல்லா புரியும். நம்மளும் மற்றவங்களுக்கு சொல்லலாம், நம்ம பேயெல்லாம் ஓட்டலாம், பிரசங்கத்தில் நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாள் வரும் கனி கொடுக்குற நாள், கனியை நம்ம கனியை சாப்பிடும்போது தெரியும் இது இனிக்குது இது புளிக்குது இது கசக்குதுன்னு. அன்னைக்கு வந்து என்ன ஆகும், அந்த சுகம் வந்து அந்த கனியில் தெரியும். அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக வந்தாங்கன்னா என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வசனத்தை சிந்தித்து தியானித்து கொண்டு இருக்கிற சமயத்திலே அல்லது தேவனுடைய ஆலோசனை வந்து கொண்டு இருக்கிற நேரத்திலே இந்த மூணு விதத்தில் யார் கூட இருந்து நம்மளை கரெக்டாக பண்ணி தொந்தரவு பண்ணி இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் இது இருக்குது இப்படி இப்படின்னு ஒருத்தன் பரியாசம் பண்ணுவான், ஒருத்தன் பாவியுடைய வழியில் நிற்பான், ஒருத்தன் வந்து முன்மார்க்க ஆலோசனை சொல்லுவான், என்ன வந்து நம்மளுக்கு இருதயத்தில் ரகசியமாக சொல்லப்பட்டு வந்ததோ அது தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது அவன் வந்து முந்திக்குவான். எல்லாரும் வசனம் கேட்டுட்ருப்பாங்க, இந்த பரியாசம் பண்ணுறவன் என்ன பண்ணுவானா டக்குன்னு முந்திக்குவான். இதை விட இதுதான் முக்கியம். அதே மாதிரி துன்மார்க்குடைய ஆலோசனை பார்த்தீங்கன்னா அவனே அதே சொல்லுவான், இப்படி இப்படி பைபிள் வசனம் இப்படி இப்படி சொன்னோம்னா இப்படியும் ஒரு ஆலோசனை இருக்குதில்ல பைபிளில் எழுதியிருக்குதில்ல அப்படின்ட்டு வந்து நிற்பான். ஆனால் அதனுடைய ஆரம்பம் என்ன முடிவு என்னங்கிறது தெரியாது, அந்த ஆலோசனை மட்டும்தான் தெரியும். ஆனால் அதனுடைய முடிவு என்ன அது கொஞ்சம் கஷ்டமான முடிவு, அதெல்லாம் சிந்திக்க மாட்டாங்க. ஆலோசனை தானே, ஆனால் ஆலோசனைக்கு தொடக்கம் இருக்குது முடிவும் இருக்குது. சும்மா ஆலோசனை மட்டும் கேட்டு எடுத்துகிட்டு போனோம்னா சரியாகுமா? உதாரணமாக கார் ஓட்டுறவங்க வந்து கூட பின்னால் இருக்கிறவங்க ஆலோசனை போய்ட்டு டிரைவர் வண்டி ஓட்டினானே எப்படி இருக்கோ, அவ்வளோதான், எல்லாத்துக்கும் அவன் தான் பொறுப்பு. அப்படி வந்து நம்ம வந்து நம்முடைய ஆத்மாவை நம்ம தான் வழி நடத்திட்டு போகிறோம், நம்ம சரீரத்தை நம்முடைய ஆத்மா தான் வழி நடத்திட்டு போகுது. அடுத்தவனுடைய ஆலோசனை கேட்டு 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 வந்தோம்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரும்போது நம்மளுக்கு வழி தெரியாது. அப்படி நம்ம வேதத்தை சிந்திச்சு தியானிக்கிறவங்களா இருந்தால், உண்மையா தியானிக்கிறவர்களா இருந்தால், நம்ம யூதால வாசம் பார்த்தீங்களா, பிரிஞ்சு போக மாட்டோம், நம்மளுக்குள்ள பரிசுத்தாவி இருக்கும். எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் மனுஷனாவே இருக்குது, மனுஷனா எல்லாத்துக்கும் இருக்கு, மனுஷனா எல்லாத்துக்குமே இருக்கு. இந்த மூணு பேரையும் இல்லாமல் இருந்து படிக்கிறவன் தான் என்னை மாதிரி பேச முடியும். ஆனால் நானும் பரியாசக்காரன கொஞ்சம் கூட்டு சேர்த்துக்குவேன், எனக்கும் சேர்த்து தெரியும். இல்லை பரியாசக்காரனை நான் கூப்பிட்டா எனக்கும் வருவான், எனக்கும் சப்போர்ட் பண்ணுவான். ஏன்னா தேவனுடைய ஆவியில் பரியாசமும் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் ஆலோசனை சொல்லும்போது நீ சொல்லு அப்படிங்கிறாரு. ஆண்டவர் பரியாசம் பண்ணும்போது நானே பரியாசம் பண்ணுறேன், நீயும் பண்ண அப்படிம்பாரு. எனக்கு தெரியும் ஆண்டவர் எப்போ பரியாசம் பண்ணுறாருன்ட்டு. யாருக்காவது தெரியுமா ஆண்டவர் பரியாசம் பண்ணால் நம்முடைய வாழ்க்கை எப்படி
இருக்குன்னு?
அது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அடுத்தவனா ஆண்டவர் பரியாசம் பண்ணுறாருன்னு தேவனுடைய ஊழியக்காரன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்லை இல்லை, ஊழியக்காரன் சொல்லாமே செஞ்சிருக்காரு, ஊழியக்காரன் லேட்டாக தான் தெரிஞ்சுப்பான். பெரியார் சொல்கிறான், ஆ உங்கள் ஆண்டவர் தூங்கிட்டு இருப்பார், இப்போ எழுப்பிட்டு வா. பெரியார் சொல்கிறான் பரியாசம் பண்ணுறான் ஜனங்களை. ஏன்னா ஆண்டவர் அங்கே பரியாசம் பண்ணுறது எலியாவுக்கு தெரியுது. அதே மாதிரி கடைசி நாட்களில் உபத்திரவ கால ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பரியாசம் பண்ணுறது தெரியும். ஜனங்கள் ஆண்டவர் பரியாசம் பண்ணுறாருன்னா அது தெரியும், இவனும் சேர்ந்து பரியாசம் பண்ணுவான். அதனால் கடைசி காலத்திலே பரியாசக்காரர் சபைக்குள்ளே நுழைவார்கள். அப்பொழுது தேவன் அவர்களை பார்த்து பரியாசம் பண்ணுவார், தேவனுடைய ஊழியக்காரங்களும் அவங்கள பார்த்து பரியாசம் பண்ணுவாங்க. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், ஆமாம் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். அப்போ ஜபம் பண்ணா கேட்க மாட்டேங்கிறாரு, அதிகாலையில் நோய் கூப்பிட்டா கேட்க மாட்டேங்கிறாரு, ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு, காதை பொத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம் நம்மளுக்கு எத்தனை, ஆண்டவருடைய ஒரு நிமிஷம் நம்மளுக்கு எத்தனை நாளாக இருக்கும்? ஒரு நாள் நம்மளுக்கு 1000 வருஷம். அப்போ ஆண்டவருடைய ஒரு நிமிஷம் நம்மளுக்கு எத்தனை நாள், யாராவது கணக்கு போட முடியுமா? ஒரு நிமிஷம்னா 3.5 நாளா?
ஆ
1000 வருஷம். அப்போ ஒரு நிமிஷம்னா எத்தனை நாள் கணக்கு போட்டீங்கன்னா 7 வருஷம் உழுது. அதான் இமைப்பொழுதில் நான் உங்களை மறந்தேன். உபத்திரவ காலத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாத்தையும் இமைப்பொழுதில் ஆண்டவர் மறந்துடுவார். அப்படி அதான் சொல்லுவாங்க நிறைய பேர், ஏழாம் நாட்டு சனி இன்னும் தொலையிலன்னு. ஏன்னா ஆண்டவருடைய கோபம் பற்றி எரியுது, எந்த மருந்து மாத்திரைனாலும் அமைக்க முடியாது. ஆண்டவருடைய கோபம், ஆண்டவர் ஒருத்தனை பார்த்து சிரிச்சாருன்னா அந்த மனுஷன் அழுவான், அதான் ஆண்டவருடைய சிரிக்கிறாருன்னு அர்த்தம். அதை பார்த்துட்டு மற்ற அழுவானா அவனும் சிரிப்பான். ஏன்னா ஆண்டவரே சிரிக்கிறாரு, நான் சிரிக்காம என்ன பண்ணுறது? ஆனால் அந்த மனுஷன் மட்டும் அவன் உட்காந்து அழுவான். நான் பேசுறது ஞானமுள்ள வார்த்தைகள் கேட்டுட்டு மனம் திரும்பினா சீக்கிரம் ஆண்டவருடைய நியாயத்திற்கு வந்து தப்பிக்கலாம். ஒரு நாள் இல்லை, கொஞ்சம் நீண்ட நாள் அழுகிறது, ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல. அதனால தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறது எல்லாரும் வாசிக்கலாம், எல்லாரும் சிந்திக்கலாம், தியானிக்கலாம், எல்லாத்துக்கும் வழிபாடு இருக்குது. ரகசியம் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, எல்லா ரகசியம் தெரிஞ்சிருந்தாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. அன்புன்னு கீழ்ப்படியணும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்புனா கிரியை செய்யணும். ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவருக்கு இது பிடிக்காதா? பிடிக்காது, அவ்வளோதான். பழைய ஏற்பாடில் தானியல் என்ன பண்ணான், இந்த உணவு சாப்பிட்டா நான் வந்து என்னுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்துவேன், தேவனுக்கு பிடிக்காது, எனக்கு இந்த சாப்பாடு மட்டும்தான் கொடுக்கானா, அதை மட்டும் வாங்கிட்டான். அதே மாதிரி எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணா, எல்லாரும் அழகு பண்ணும்போது இது வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்கல, அவன் போய் பேசாமல் இருந்துக்கிட்டான். ராஜாவுக்கு என்ன அழகு பிடிக்குங்கிறது வேலைக்காரங்களுக்கு தெரியும். அவன் கரெக்டாக பண்ணிவிட்டான். இப்படி போனீங்கன்னா ராஜாவுக்கு பிடிக்கும். ஒன்றும் விசேஷமாக கேட்கல. நம்மளுக்குன்னா இந்த மேக்கப் கொடு, அந்த மாடல் கொடு, இந்த மாடல் கொடுன்னு கேட்டு கேட்டு வாங்கி அங்கே போய் கடைசியில் அப்புறம் வாழ்க்கை முழுவதும் உட்காந்து அழுகிறது தான். அப்படி தேவையான அழகு நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதை விட்டு போட்டு எக்ஸ்ட்ராவுக்கு போனால் கொஞ்சம் கஷ்டம். ஆமாம், அதே மாதிரி தேவையான சாப்பாடு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, எக்ஸ்ட்ராவுக்கு போனால் அப்புறம் பின்னால் அது குறையும். அதான் பெருந்தீனிக்காரன் சொல்கிறது. பெருந்தீனிக்காரன் என்னன்னா கொடுத்ததுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கேட்குறது, அப்புறம் கொஞ்சம் வாழ்க்கையில் பட்னியாக இருக்க வேண்டியது வரும். ஆமாம், அப்படி இரவும் பகலும் தியானமாக இருக்கிறதுல கூட இரவும் பகலும் தியானமாக இருக்கிறது இதில் மூணு பேர்த்தில் யார் கூட இருக்காங்கிறது கொஞ்சம் நாள் ஆகும்போது தெரிஞ்சிடும். ஆமாம், சும்மா இருக்க மாட்டான், முந்திரி கட்டை மாதிரி முந்திட்டு முந்திட்டு வருவான். அதே பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம், இவர் பைபிள் படிச்சிருக்காரு, சிந்திச்சிருக்காரு, தியானிச்சிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு, இவனும் கூட வந்துட்டு அதை கெடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி துன்மார்க்கனுடைய ஆலோசனை கொஞ்சம் இடையில பூந்து வரும், பரியாசக்காரன் அவனும் கொஞ்சம் பூந்து வருவான். வந்து என்ன பண்ணுவான், எப்படி வந்து உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள். முள்ளுக்குள்ளே விதை போட்டால் அது முளைச்சிரும், ஆனால் முள் வந்து நெருக்கிடும். மாதிரி நம்முடைய இருதயம் வந்து தரிசு நிலமாக இருக்கணும். துன்மார்க்கனுடைய ஆலோசனை, பாவியருடைய வழி, பரியாசக்காரன், இவனு மூணு பேர்த்தையும் கம்ப்ளீட்டாக வேரோட பிடுங்கி எடுத்துடணும். ஆனால் அவனை அடக்கி வைக்கணும். அப்படி வந்து நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து வந்தால் மட்டும்தான் நல்ல பயிராக வளரும், நல்ல கனி கொடுக்கும். இல்லைன்னா நல்ல கனி கொடுத்துருக்கோம், உள்ள முள்ளுச்செடி இருக்கும், அது என்ன பண்ணோம், இந்த பரியாசாய் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி காமிக்கும். இந்த துன்மார்க்குடைய ஆலோசனை இப்படியும் இருக்கலாமல்ல, இவனுடைய நற்கனியவே அது வந்து என்னன்னு பதம் பார்க்குது, குளிர் காயுது இல்லை பதம் பார்க்குது, நீ என்ன என்னை மீறி நீ செஞ்சிருவியா அப்படின்னு இடையில இடையில இந்த ரெண்டு ஆவி வந்து அவனை அலக்கழிச்சிட்டு தேவனுடைய வார்த்தை உண்மையாக பேச விடாது, சிந்திக்க விடாது. அது முழுவதும் அவன் சிந்திக்க மாட்டான். ஏதோ அரைங்குறையுமோ வந்திருப்பான், உடனே இதையும் பாதி எடுத்துட்டு நான் ஊழியக்காரன் ஆகிட்டேன்ட்டு அவன் பெரிய ஆளாக வந்துடுவான். அப்படி ஊழியக்காரன் காமிக்கிறதுக்கு ஒன்றா காலரை தச்சு மாட்டிக்குவான், சட்ட கலரை மாற்றிக்குவான், தாடியை விட்டுக்குவான், பட்டத்தை ஏதாவது போட்டுக்குவான், பால் போஸ்டர் அடிச்சிருவான், அப்படி ஆக்கு இப்படி ஆக்கும். யாதும் ஊரு யாவரும் கேளீர் யாம் பெற்ற இன்பம் இவ்வையாமை பெருகன்னு சொல்லிட்டு உடனே ஊரை மணந்திருப்பதற்கு இறங்கிடுவான். ஏன்னா இதில் பாதி அதில் பாதி, அப்படியே ரெண்டையும் வச்சு எப்படி ஜமாளிச்சுக்கலாம். ஆண்டவர்கிட்ட அது முடியாது, வசனம் ஆண்டவருடையது, ஆண்டவருடைய வேலையாகத்தான் போகும். நீ வந்து உன்னுடைய வேலையை அனுப்புனீங்கன்னா போகிற மாதிரி போகும். அங்கே வந்து யாருடைய வேலையை செய்யும், தேவனுடைய வேலையைத்தான் செய்யும். அதனால் கொஞ்சமாக கொடுத்தவனுக்கு கொஞ்சம் ஞாயிற்றுப்பு, அதிகமாக தெரிஞ்சவனுக்கு அதிகம் ஞாயிற்றுப்பு. அதனால் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறது, சிந்திக்கிறது, தியானிக்கிறது எல்லாம் சரி, அந்த மூணு பேரை பக்கத்தில் விடாமல் பார்த்துக்கணும். முந்தி முந்தி வந்தானா உன்னுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த மூணு பேரும் சேர்த்து கெடுப்பானுங்க. இப்போ பழமொழி சொல்லுவாங்களே, உப்பும் தின்னு புளியை குடித்து உதவி வாங்கின கதையாக மாறிடும். ஆமாம், எரேமியா 17வது அதிகாரம், எரேமியா 17:5-11 வரை.
புருஷன்கள் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் சுயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உபர்நலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தண்ணீர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருப்புகதும் மகா கேள்விப்படுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகி நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாயிருக்கிறேன். அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவயம் காக்கும் குஞ்சு பொறிக்காமல் போகிற கவுதாரிக்கு சமானமாயிருக்கிறான். அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனாயிருப்பான்.
போதும், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா இவனும் பைபிள் படிக்கிறான், கர்த்தரை விட்டு விலகிறான், தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகிறான். அப்போ இவனுக்கு பைபிள் தெரியுது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவன் சபிக்கப்பட்டவங்கிறார். அவனுக்கு என்ன தெரிஞ்சிருந்தாலும், வேதத்தில் என்ன ரகசியம் கேட்டிருந்தாலும், எத்தனை நாள் சபைக்கு போயிருந்தாலும், அவனுடைய நம்பிக்கையில் என்னன்னா மனுஷன் மேல் நம்பிக்கை. மாம்சம் என்ன எனக்கு எந்த வியாதியும் வராது, எனக்கு எந்த குறையும் இல்லை, நான் எவ்வளோ நல்லா இருக்கேன் பாருங்கள், மற்றவங்களோட எவ்வளோ பரவாயில்ல. இது வரைக்கும் நான் ஆஸ்பத்திரிக்கே போனதில்லை, ஆனால் போனால் ஒரே முட்டா படுத்துக்க வேண்டியதுதான். அப்படி ஆண்டவர் சொல்கிறார், அவன் சபிக்கப்பட்டவங்கிறாரு. ஏன்னா மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து தான் கத்தரை விட்டு வளர்கிறான். அவன் கரளையாய் போன செடியாயிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தில் வறட்சியான இடங்களில் குடியில்லாத ஒரு நிலத்தில் தங்குவான். எல்லாம் பக்கம் பக்கமாக போகும், ஆனால் ஒன்றும் அனுபவிக்க முடியாது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்படி இருந்த பைபிள் படித்து சிந்திக்கிற தியானிக்கிறவனாக இருந்தால் அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும், ஒன்றாம் சங்கீதத்தில் இதே வருது, தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அப்போ அந்த மூணு பேரில் இந்த மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறது, இந்த மூணு பேர் வந்து இவனை கலாட்டம் பண்ணியிருக்கானுங்க. அது மூணு பேர்த்தையும் துரத்து விட்டு போட்டு ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சு தேவனுடைய வார்த்தையில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுடைய வேர்கள் தண்ணீர் ஓரமாய் போகும். தண்ணீர் ஓரமாக இருந்ததுன்னா எந்த காலத்துலேயும் அந்த செடி வந்து வாடாது, நல்லா பச்சையாக இருக்கும், எப்பவுமே ஆசீர்வாதமாக இருந்துகிட்டே இருப்பாங்க, இடையில எந்த கஷ்டம் வராது, துன்பம் வராது. ஏன்னா அவன் தேவனை நம்பி இருக்கிறான். அவனுடைய வேர்கள் எங்கே? இருதயத்தில் தான் வேர் போகும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அடுத்தவன் கண்டுபிடிக்க முடியாது. அவனும் தான் ஆசீர்வாதமாக இருக்கான், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் தான் ஆசீர்வாதமாக இருக்கான். அதில் என்ன பெரிய விசேஷம்? ஆனால் அவனுடைய முடிவு நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் அந்த பொய்யை உண்மை மாதிரி பேசுகிறான், அதே ஜனங்க கேட்குறாங்க. கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறவன் இந்த உண்மையை எப்படி பேசுகிறான்னா பொய் மாதிரி பேசுகிறான். ஏன்னா இவன் வாழலையே. ஆண்டவர் நல்லவர் நல்லவர் நம்ம சொல்லுவோம், அடுத்தவன் வந்து கேட்பான் நீ நல்லவனான்னு கேட்பான், நீ முதல்ல கை கொள்றியான்னு கேட்பான். இப்படி இருந்து நாம் எப்படி சாட்சியாக இருக்க முடியும்? அப்போ நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அடுத்தவன் மனம் திரும்பணும். காந்தி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, எப்படி பேசலை? செய் அகிம்சங்கிறது பேசாமல் இருக்கிறது. அதுக்கு முன்னால் அவர் செயலில் செஞ்சு காமிச்சார், நற்கிரியை செஞ்சு காமிச்சார். நற்கரியில் செஞ்சு காமிச்சப்பதான் கடைசியாக ஜனங்க வந்து இவர் அகிம்சையை கை கொள்ளணும்னு சொல்லும்போது அப்போ அகிம்சையை ஜனங்கள் கை கொண்டாங்க. உடனே ஜனங்கள் அகிம்சையை கை கொள்ள முடியுமா? ஒரு கணத்தை அடித்த மறுகணத்தை காட்டுன்னு நம்ம சொல்கிறோம், அவன் அடுத்தவன் கீழ்ப்படிவானா? மாட்டான். அதுக்கு முன்னால் எத்தனையோ நல்ல காரியங்களை செஞ்சு அவங்கள மனசை கவர்ந்திருக்கார். அப்படி நற்கிரியல் செய்யணும். அப்படி நற்கிரியல் செய்கிறது அவனுடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணத்தின்படி அவன் கனி கொடுப்பான். அப்போ அந்த அந்த கனியை பார்த்து மரத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்போ இது என்ன மரம்னு நம்ம கண்டுபிடிச்சி நம்ம விளைவிக்கலாம். அதனால் ஆரம்பம் இருந்தால் ஒரு முடிவு இருக்கும். அப்போ நாம் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கிறத முடிவை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது வேதத்தோடு ஈடுபாடு இருக்கிறவங்க முடிவு இப்படினா இவனுடைய ஆரம்பம் எங்கேங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டு மூணு குழந்தைகள வளர்த்தின தாய்மா இருக்கு, இந்த குழந்தை இப்படி போகுதுன்னா, இது இப்படி வளருதுன்னா இவன் பெரியவனானா எப்படி இருப்பான்? நிறைய பாட்டிமாருக்கு சொல்லுவாங்க. அப்படியாக விளையும் பயிர் முளையிலே தெரியும். அது கொஞ்சம் வயசானவங்களுக்கு தான் தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியாது. அப்படியாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவராக இருந்தால், நாம் இந்த மூணு பேர்த்துக்கு விலகி இருந்து வேதத்தை படிக்கிறவங்களாக இருந்தால் நம்முடைய கனி நல்லதாக இருக்கும். இல்லாட்டினா நம்ம கனி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கனி கொடுத்துருவான், கனி கொடுத்துருவான், ஆனால் முடிவிலே மூடனாக இருப்போம். அப்படி மூடனாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, அடுத்தவனுக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்மளுக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருந்து வாழ்ந்து சாட்சியாக இருப்போம். அப்பொழுது நாம் தேவனுடைய நியாயத்தீர்ப்பிலிருந்து தப்பித்துக்கொள்ள முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.